அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். நாங்கள் நம்பியிருப்பதால், உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 7 வரை. ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுகளுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான ஒரு தளத்திலிருந்து வார்த்தையோடைய வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கிருபைகளால் நிறைந்திருக்கிறவர்களாக, ஆசீர்வாதங்களால் அவர்கள் தலை தூங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே மனிதரை கடவுள் படைத்து, மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் வைத்து, அவர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென்று அருட்கொடைகளாலும் ஆசிராலும் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய முதன்மையான நோக்கம், தான் படைத்த படைப்புகளுள் முதன்மையான படைப்பாயிருக்கிற இந்த மனித படைப்பு அவருடைய பார்வையிலிருந்தும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். மனித பார்வையில், அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற அந்த விதத்திலும் முதன்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இன்றைக்கி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் தந்தையர்கள், அந்த குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்ம பிள்ளைங்க உலகத்தில் எல்லோரும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கணும். அவங்க வந்து ஆன்மீக காரியத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் படிப்பில் உயர்ந்து நிற்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய பொதுவான இலக்கு. ஸ்பெஷல் பீப்புளோடைய இலக்கு என்னென்னா, கடவுளை சார்ந்து தான் பிள்ளை இருக்கணும். படிக்கிறதுக்கு பரீட்சைக்கு படிக்கலை, நான் படிக்கணும்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசையை விடக்கூடாது. ஆண்டவருடைய இல்லத்துக்கு பிள்ளை வந்துட்டு தான் மற்றது வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள், தாய் தந்தையர்கள் உண்டு. சில தாய் தாய் தந்தையர்கள், நீ வீட்டில் உட்காந்து படி, ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகலனாலும் பரவாயில்ல, நீ படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், இப்படியும் யோசிக்கிறவர்கள் உண்டு. அப்போ இந்த யோசனையினுடைய பின்னணியில் ஒரு உயர்வு உண்டு இருக்கிற, பிள்ளைகளை உயர்த்த வேண்டும், ஒரு தளத்திற்கு உயர்த்த வேண்டும். அப்போ அந்த உயர்வு என்பது உலகை சார்ந்த உயர்வா, கடவுள் சார்ந்த ஒரு உயர்வா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி கடவுளும் என்ன செய்கிறாரு, நம்மளுடைய உயர்வை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மனுஷன் எப்படி இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இந்த வாசகத்தில் எல்லாம் அந்த உயர்வை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தையெல்லாம் பார்க்கிற போது, ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு நீ அஞ்ச வேண்டும், நான் உனக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறார், என் நண்பர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நண்பர்களாக வச்சு உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், இதை சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன், இதை நீ அறிந்து என்ன செய்யுங்க, உண்மையை நோக்கி ஓடி வாங்க அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள். பாருங்கள், ரெண்டாவது தடவை அது சொல்லப்படுகிறது. அப்போனா என்ன அர்த்தம்னா, எம்ஃபசைசிங்னு சொல்லுவோம். ஒரு தடவை சொல்லிட்டோம், இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறோன்னா நம்ம என்ன செய்கிறோம், அதை அழுத்தி சொல்கிறோம், பார்த்து போப்பா, பார்த்து போ அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்கள நீ ரொம்ப அஜாக்கிரதையாக இருப்ப, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிற வார்த்தைகள். இன்றைக்கி கடவுளும் நமக்கு பல விதத்தில் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதில் ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நாம் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க விரும்புகிற ஒரு வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகம், அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள், நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள், தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக நம்ம நல்லா ஒழுங்காக வாழணும், மற்றவன்லாம் எப்படி எப்படியோ வாழ்கிறான், மற்றவர்கள் வந்து அவர்கள் விருப்பம் போல் வாழ்கிறாங்க, நாம் வந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வரைமுறைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் நாம் அப்படி இருக்கணும், ஏன் நமக்கு மட்டும் இந்த சிறப்பு அழைப்பு, சிறப்பு ஒரு திணிப்பு அழுத்தம், இதெல்லாம் நமக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு தான் கேள்வி. அதனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களுடைய அந்த கட்டமைப்பை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கட்டமைப்புக்குள்ளே நிற்காமல் வெளியில் போய் கடவுளை வேணுங்கிறப்போ வந்து தேடுறது. ஏன்னா மற்றவங்களும் அப்படி தானே செய்கிறாங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் உணர்வளவில். அதனால தான் இந்த ஒரு தேடலை நம்ம மீண்டுமாய் தேடுகிறோம். முத்திரையிடப்பட்டீர்கள், தூயாவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். முத்திரைனா என்ன, ஒரு கம்பெனிக்கு சீல் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, சீல் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் அங்கே உள்ளே போகக்கூடாது, அந்த ஓனர் கூட அதுக்குள்ளே உள்ளே போகக்கூடாது, முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நாம் அதே போல் ஆவியானவருடைய அந்த வல்லமையால் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீங்க. நம்ம கடவுளுக்குள்ளே முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் தான் உள்ளே இருக்கிறார், அப்போ அவர் செயல்பட வைக்கணும். அப்போ உள்ளே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய், வெளியில் இருக்கிறவன் சொல்கிறத கேட்காத, அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை. அதை தான் பவுலடியார் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், நீ உள்ளே இருக்கிற அவர் சொல்வதை கேட்டு செய். அதனுடைய வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள், கடவுள் தமது திருவுளத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். கடவுளுக்குன்னு ஒரு திருவுளம் இருக்குது, அதன்படி தான் திருவுளத்தின் திட்டத்தின்படி, அந்த வார்த்தையை பாருங்கள், திட்டத்தின்படி. இப்போ உதாரணத்திற்கு இந்த இடத்துல நாங்கள் கட்டடம் கட்டணும்னு முடிவு பண்ணுறோம், இந்த இடத்துல ஆலயம் வரணும், இந்த இடத்துல இது இருக்கணும் அது இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு திருவுளம் இருக்குது, திட்டம் இருக்குது, இந்த இடத்திற்கான திட்டம். அதை வந்து நம்ம எந்த விதத்துலையும் நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, மாற்ற போகிறதில்ல, ஏதாவது சின்ன சின்ன சேஞ்ச் கொடுக்கலாம், ஆனால் அந்த திட்டத்தை முழுசாக மாற்றுங்க அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம மாற்ற மாட்டோம். அதே போல தான் கடவுள் வந்து ஒரு திட்டம் வச்சிட்டார், அது ஒரு நன்மையான திட்டம், அந்த திட்டத்தை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார், அவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நான் ஒத்து வந்தேன்னா என்னை வச்சு செய்வார், நான் ஒத்து வரலன்னா என்னை ஓரங்கட்டிட்டு இன்னொருத்தரை வச்சு செய்வார், அவ்வளோதான் கடவுளுடைய வழி. ஆனால் திட்டத்தை மாற்றிக்க மாட்டார், ஐயோ இந்த மக்கள்லாம் இப்படி நம்மளுக்கு எதிராக போயிட்டாங்க, நம்மளை விரும்பல அவங்க, அதனால் நான் திட்டத்தை மாற்றிக்கிறேன், நம்மளாம் என்ன செய்வோம், ரெண்டு மூணு நாள் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக வரல அப்படின்னும் உடனே திட்டத்தையே மாற்றிடுவோம், பார்த்துக்கலாம் போங்க, நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலாம், பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தருவேன். அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சோன்னு போர் அடிக்கும், ஆமாம் என்னத்தை போய் அதை போய் செஞ்சுக்கிட்டு. அப்போ உடனே பிள்ளைங்க காத்திருந்தால் கூட, அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு கொண்டு இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரம் செய்வோம். நம்ம பாருங்கள் திட்டத்தையே நம்ம பிளானை மாற்றலாம். ஆனால் கடவுள் அவர் இந்த பூமிக்கு மக்களுக்கு போட்டிருக்கிற திட்டத்தினுடைய காரியத்தை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவர் திட்டம் போட்டுட்டாருன்னா அதை நிறைவேற்றி தான் தீருவார். எப்படி நிறைவேற்றுவார் பாருங்கள், அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால். அவர் தீர்மானம் போடுறார் ஒன்று ஒன்றுக்கும், இவன் தான் இந்த வேலையை செய்யணும், இவன் தான் இந்த வேலையை செய்யணும். மோசைக்கிட்ட கெஞ்சிறார், நீ தான் போகணும். ஏன் கடவுள் கெஞ்சிறாரு, போடா வெளியில் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுருக்கலாமே, அவன் உயிரை பறிச்சிருக்கலாமே. ஆனால் மோயிசனை கடவுள் மல்லு கட்டுறார். சவுல் வந்து சாமுவேல் இறைவாக்கினரால் அவர் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறார். அப்போ பாருங்கள், கடவுள் ஏன் இந்த முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறாருன்னா, அவர் யாரை அழைச்சாரோ அவங்கள அவர் உருவாக்க விரும்புகிறார். அவங்ககிட்ட இருக்கிற குறையெல்லாம் அவருக்கு தெரியும், உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கி நம்மையும் கடவுள் அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கிறார், கொண்டே இருக்கிறார், செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம யாரையும் ஆபிரகாமை சொல்கிறார், ஃபாதர் ஈசாக்கை சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்னால அடிக்கடி நம்ம அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிறோம். உதாரணத்திற்காக இந்த இடத்துல நாம் அப்ளை பண்ணணும், நான் தான் ஆபிரகாம், நான் தான் ஈசாக், நான் தான் மோசே, நீங்கள் தான் அது. அப்போ நாம் ஆண்டவர் எந்த திருவுளத்தின் திட்டத்தின்படி செயல்படுத்த நம்மை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. தமது தீர்மானத்தால் அவர் நாம் முன்குறிக்கப்பட்டு, பார்த்தீங்களா, அதை தான் பவுலுடைய சொல், நம்மெல்லாம் முன்குறிக்கப்பட்டுட்டோம். அப்போ இதில் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. நம்மளுடைய முடிவெடுக்கிறதுல ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வச்சுட்டார். கடவுளுடைய திட்டத்தில் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த சாய்ஸை வேணால் எடுத்துக்கலாம், அந்த சாய்ஸை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோயிலுக்கு ஜாமான்லாம் வாங்க போகிறோம், கடையில் போய் புடவை எடுக்க போகிறீங்க. அப்போ புடவை எடுக்கணும்னா பட்டு புடவை அல்லது வாயல் சாரி நிறையா எடுத்து போடுவான். இந்த புடவை இல்லைன்னா அந்த புடவை, சாய்ஸ் இருக்குது. நீங்கள் புடவையே எடுக்க வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது நான் எடுத்துக்கிறேன், சுடிதாருக்கு போகிறேன் அப்படின்னு போனால் அதுவும் போகலாம். பட் ஆனால் கடவுள் என்ன செய்கிறதில்ல, திட்டத்தெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் அந்த திட்டத்திற்கேற்ப நம்மளை என்ன செய்கிறாரு, முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக. கிறிஸ்துவால் சாய்ஸை மாற்றவே முடியல. இப்போ கெத்செமனி தோட்டத்தில் கதறார், இந்த இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகன்று போகட்டும், பட் நோ சாய்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம வழிமுறைகளை வேணால் ஆண்டவர் என்ன செய்வார், கொஞ்சம் மாற்றி கொடுப்பாரே ஒழிய திட்டத்திற்கான இலக்கையை ஒரு நாள் மாற்ற மாட்டார். முன்குறிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் தான் நம்மளை மாற்றிக்கணும். இது ஒரு அடிமைத்தனை மாதிரி தெரியுதே, ஆமாம், ஆண்டவருக்குள்ளே நம்ம அடிமையாக இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்துக்கு தான் கடவுள் கொடுக்க போகிற பரிசு மிகப்பெரிய பரிசு. இப்போ உலகத்துக்குள்ளே வாழக்கூடிய வழிகள் நிறையா இருக்குது, நான் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் நான் போகும்போது கடவுள் கையை பிடிப்பாரா, இல்லை. அந்த நன்மை தீமையை செலக்ட் பண்ணுறதுல சாய்ஸ் என்னது, திட்டத்தை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது கடவுளுடைய சாய்ஸ் தான், அதை யாரும் மாற்ற முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், திட்டம் வேறு மாற்றப்படுவதில்லை. எந்த நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் கடவுள் ஒருவர், அவருடைய திட்டம் ஒன்று தான். அந்த திட்டத்தை தான் எல்லாரும் வித்தியாசம் வித்தியாசமாக புரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லக்கூடிய காரியம், இந்த திட்டத்தினுடைய நிறைவு கிறிஸ்துவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேறு யாரும் அப்படி கிறிஸ்துவை போல் ஒரு கேரக்டரை காட்ட முடியல. மற்ற நம்பிக்கையாளர்கள் எல்லா புனை கதைகளும் அவங்களுடைய நம்பிக்கையினால் வெளிப்பட்ட சில அடையாளங்களையும் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் வெறும் அப்படிப்பட்ட கற்பனையால் எழுந்த அடையாளம் அல்ல, இது கதாபாத்திரமாக களமிறங்கி செயல்பட்ட ஒரு கதாபாத்திரம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது ஒரு நாடகத்தினுடைய கதாபாத்திரம் அல்ல, மாறாக வரலாறுல வாழ்ந்து காட்டிய கதாபாத்திரம். அதனால தான் கிறிஸ்து வழியாய் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிற திட்டம் யார் வழியாக நிறைவேறுது, கிறிஸ்து வழியாய். அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானும், அவரது உரிமை பேர். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உரிமை பேர் இருந்துச்சோ அந்த உரிமை பேற்றை அவர் நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்போ நான் இந்த அருங்குடை இல்லத்தினுடைய டைரக்டர் பொசிஷனை இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இப்போ நான் போன பிற்பாடு இந்த டயசிஸ் என்ன செய்யும், இன்னொரு ஃபாதர் அங்கே இங்கே வைக்கும். இது வந்து வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒருத்தர் சொத்து மதிப்போடு இருக்கிறார்னு வச்சுப்போமே, அவ்வளோ சொத்தையும் தூக்கி தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு எல்லாத்தையும் உன் பேரில் நான் வைக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும். அதுதான் கடவுள் செய்கிறார். அப்போ நம்ம எந்த ஒரு உரிமை பேற்றுக்கும் உரிமை இல்லாதவர்களாக இருந்தும் கடவுள் நமக்கு என்ன செய்கிறார், அந்த உரிமை பேற்றுக்கு உரியவராக நம்மளை அழைச்சிருக்கிறார். இதை தான் முன்குறித்தல்னு சொல்கிறோம். முன்குறித்தது நம்ம நினச்சதை செய்கிறதுக்கு இல்லை, ஊனியல்பின் செயல்கள் அதற்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்க அப்படி சொல்கிறார். அப்போ ஊனியல்பின் செயல்கள்னால் என்ன? எனக்கு அது பிடிக்குது, ஆனால் ஆண்டவர் இதை தான் செய்ய சொல்கிறாரு. அப்போ நான் எங்கிட்டு போகணும்? ஊனியல்பின் செயல்கள் எனக்கு அங்கே ஒரு அழைப்பை கொடுத்தாலும் நாம் இதை நோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பக்கம் நிற்கிறோம். இது ட்ரைனஸ், இது ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு காரியம், உடல் ரீதியாக நம்ம போராட வேண்டிய காரியம், இதெல்லாம் அந்த ஆண்டவர் கொடுக்குறார். இதை ஆண்டவர் எடுக்கிறோம். ஆண்டவருக்காக இதை நம்ம செய்யும்போது திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கிட்டு போய் நிற்கிறோம். இதைத்தான் இன்றைக்கி நிறைய மக்கள் புரிந்து கொள்ளாமல், கடவுளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், கடவுள் நம்ம கடவுள் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தாங்கள் விரும்பிய பக்கமாக போய் நின்றுக்கிட்டு கடவுளே நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. கடவுள் ஒரு நாளும் அவருடைய திட்டத்தை மாற்றிட்டு ஓன் பக்கம் வந்து நிற்கவே மாட்டார், என் பக்கம் வந்து நிற்க மாட்டார். கடவுள் பக்கம் நிற்கிறதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் ஒரு உதாரண புருஷன் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் இந்த துன்பக்காலம் அகன்று போனால் நன்றாக இருக்குமேன்னு மனித இயல்பு சொல்லியது. ஆனால் என் விருப்பம் இல்லை, உங்கள் சித்த ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி அங்கிட்டு தான் போய் நின்னார் இயேசு. அது போராட்டம், அந்த போராட்டம் தான் இன்றைக்கி நம்மளுடைய போராட்டமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், கிறிஸ்துவின் மேல், இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். கடவுளுடைய மாட்சியை முதல்ல பாடணும். அதாவது முதல்ல இந்த திட்டத்திற்குள்ளே வரவங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், கடவுள் எப்படி மாட்சியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார், என்னை அந்த மாட்சியில் எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும், உணர்ந்து அவரை புகழ்ந்து பாட வேண்டுமென்று அவர் விரும்பினார். இன்றைக்கி நம்ம வாயை துறக்காமல் ஜெபிக்க பார்க்குறோம், வாயை துறக்காமவே என்ன செய்கிறோம், கடவுள் எல்லாத்தையும் நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். அப்படி பேச மாட்டார் கடவுள். அவரை புகழ்ந்து பாடுகிற பிள்ளைகள், அவருடைய மாட்சியை துதிக்கிற பிள்ளைகள், திருப்பாடலில் அதுதான் நம்ம சொல்லப்படுது. துன்ப நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை நோக்கி புகழ்ந்து பாடுற பாடல்கள் உண்டு. ஆண்டவரே எனக்கு இப்படி துன்பம் வந்துருச்சு, நான் அந்த துன்ப வேலையில் நான் ஒடிஞ்சு போகிறேன், வழி தெரியல, நான் பாவியானிக்கிறேன். பாருங்கள், அதுலேயும் அந்த துன்பத்தை வைத்து கடவுளுடைய மகிமையை நம்பி பாடுகிற பாடல்கள் தான் திருப்பாடல்கள். அதனால தான் மகிழ்ச்சியில் மட்டும் பாடுறதில்லை, துன்ப வேலையில், குழப்பமான சூழலில், கைவிடப்பட்ட நிலையில். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு, உண்மையின் வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கொண்டு, வாக்களிக்கப்பட்ட தூய் ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, நம்ம தூய் ஆவியால் இதுக்கு தான் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு தான், இந்த முத்திரையை உடைக்கிறது தான் பிசாசோட வேலை. இந்த முத்திரையை உடைக்கும், என்ன செய்யும், இதை வந்து நம்மளை சுரண்டி பார்க்கும். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த நம்மளை வந்து பிசாசு சுரண்டுறதை வந்து டிஸ்டர்பன்ஸாக பார்ப்பாங்க, ஐயோ என்னைய பிசாசு தொந்தரவு செய்தே. ஆமாம், முத்திரையிடப்பட்ட பிள்ளைகிட்ட தான் பிசாசு வரும். முத்திரையை உடச்சி விட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்க வெளியில் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட போய் ஆண்டவர் பிசாசு வேலை செய்யவே ஒன்றும் இல்லையே, ஆல்ரெடி யூஆர் இன் த பெட் ஆஃப் டெவில், பிசாசுனுடைய படுக்கையில் நீ கிடக்கிற, பிசாசுனுடைய மடியில் கிடக்கிற. அப்போ யாரை வந்து பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் போராடுறாங்க, யார் வந்து ஆண்டவருடைய தளத்தில் முத்திரையிடப்பட்ட அந்த முத்திரையை காக்க விரும்புகிறாங்க, இதையெல்லாம் பிசாசு அறிந்து வைத்திருக்கிறது. ஆகவே தான் அந்த தூய் ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. தூய் ஆவி தான் நாம் மீட்படைந்து நாம் உரிமை பேரை பெறுவோம். அந்த உரிமை பேரு தான் பரிசு. அந்த உரிமை பேருனா என்ன, பரிசுனா என்ன? பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது காட்டினா தான் நமக்கு புரியுது. இப்போ இயேசு சாமி உயிர்த்த பிற்பாடு வந்தார், அவருக்கு நம்ம கண்ணால் பார்த்த ஒரு மாட்சி, அது என்ன மாட்சி, பூட்டியிருந்த கதவுக்குள்ளே வந்து நிற்கிறார். அவருக்கு தடைகள் இல்லை, கதவு இருந்தது, செவுறு இருந்தது, ஆனால் எதுவும் அவரை தடை செய்ய முடியல. திடீரென்று சீடர்களுக்கு அங்கிட்டு காட்சி அளிக்கிறார். பாருங்கள், இதுதான் அவருடைய மாட்சி. இந்த மாட்சி நமக்கு கிடைக்க போகிறது. இந்த உலகத்தில் எதெல்லாம் நம்மை கட்டுப்படுத்தியதோ, இந்த உடல் நம்மளை கட்டுப்படுத்தியதோ, அந்த மாட்சி அதிலிருந்து விடுதலை, அதிலிருந்து விடுதலை. நான் நினைத்து பார்க்க முடியாத, இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா நம்ம கட்டுப்படுத்தப்படுகிறோம். அதுக்கு பயணம் செய்வதற்கு ஒரு பேருந்து தேவை, பயணம் செய்வதற்கு பணம் தேவை. பாருங்கள், கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு உலகம். அப்போ இந்த ஆத்மா இந்த உலகத்துக்குள்ளே யாரெல்லாம் இந்த தூயாவிக்குள்ளே கட்டுப்பட்டு முத்திரையிடப்பட்டு கிடக்கிறார்களோ, தங்களை கிடத்தியிருக்கிறார்களோ, அவர்கள் அந்த உரிமை பேற்றுக்குள்ளே போவாங்க. அந்த உரிமை பேறு நினைத்து பார்க்க முடியாத பெரிய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக இருக்க போகிறது. அதனால தான் தேவ பிள்ளைகளே, நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், கடவுளுடைய மாட்சியின் புகழ் விளங்கும் அந்த உரிமை பெற்றுக்குள்ள பங்கெடுக்க தன் பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறாரு. அதுக்குத்தான் ஆண்டவர் நற்செய்தியில் நிறைய பேசினாரு, புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, அவங்க சரியாக நடத்துகிறதா நினச்சிக்கிட்டு உன்னை தப்பாக நடத்துகிறாங்க, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, எல்லாம் சரின்னு நினைக்காத. ஒருத்தர் வந்து சொன்னார், எல்லா இடமும் இப்போ பைபிள் தானே பேசுகிறாங்க, அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னாரு. அப்படி போக முடியாது, எல்லா சாமியாரும் நல்லா தானே சொல்கிறாங்க, எல்லா சாமியாரும் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் சொல்ல முடியாது, எல்லா ஊழியக்காரனும் சரியாக தான் சொல்கிறான் சொல்ல முடியாது, பாருங்கள் எல்லா கன்னியாஸ்திரியும் நமக்கு சரியானதை தான் சொல்லுவாங்க சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் ஆவியானவருக்குள்ளே முத்திரையிடப்பட்டு காக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எது எனக்கு வேணும் எது எனக்கு கூடாதுங்கிறத அறிந்து வைத்திருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சில பிள்ளைகள் நான் அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சாதாரண உதாரணம் இது, இதை எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா ஃபாதர்? இது ஒரு அடையாளம், மேலே தெரிகிற அடையாளம். இப்போ ஒருத்தன் தண்ணிக்குள்ளே மூழ்கிறான்னா மேலே எப்படி தெரியும்? முட்டை வரும். அப்போ அவன் தண்ணி குடிக்கிறான், மூச்சை வந்து அங்கே அவனால் தம் கட்ட முடியலங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வெளிப்பாடு உண்டு. அப்போ அந்த வெளிப்பாட்டை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் உங்களுக்கு. உன் வீட்டுக்குள்ளே ஏதாவது தவறான படம் இருக்குது, உன் நம்பிக்கையை தாண்டிய படம், நம்பிக்கையை தாண்டிய அடையாளம் இருந்துச்சுன்னா சம்திங் யூ ஆர் டிஃப்ரெண்ட். உங்களுடைய விசுவாசம் அப்சைட் டவுனாக இருக்குதுன்னு அர்த்தம், மாறி மாறி இருக்குதுன்னு அர்த்தம். அது எந்த பலனையும் கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறப்ப கையில் கயிறு கட்டியிருக்குது, காலில் பார்த்திங்கன்னா கயிறு கட்டியிருப்பான். நீ இந்த கயிறுகளை கட்டிக்கிட்டு வாழ்ந்துடவே முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட ஆவியானவர் குடிகொள்ள முடியாது. இந்த கயிறு கட்டுறது எந்த விசுவாசத்தில் கயிறு கட்டியிருக்கோம்? ஆண்டவருடைய விசுவாசத்துலையா? ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லையே, எங்கேயாவது பைபிளில் கயிறு கட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? நம்மளாக போய் எதையோ ஒன்று அளந்து ஏதோ ஒன்று அம்மா கட்டினாங்க, ஐயா கட்டினாங்க, அப்பா கட்டினார், தாத்தா கட்டி விட்டாங்க. பாருங்கள், தயவு செய்து நீங்கள் எதையாவது சொல்லிக்கொள்ளலாம். வீட்டுக்குள்ளே எதையாவது படத்தை வச்சுட்டு இது என்னையை காப்பாற்றும், எதுக்கு வச்சுருக்குறோம், அதுக்கு ஒரு கேள்வி உண்டு. உனக்கு அழகுக்கு வைக்கிறீன்னா அது அழகுக்காக மட்டுமே இருக்கணும், அது உன் ஆன்மீக அடையாளமாக, ஆன்மாவினுடைய அடையாளமாக இருந்துச்சுன்னா அது விசுவாசத்தினுடைய அடையாளம். இது எதுக்கு வச்சுருக்கிறீங்க? அது திருஷ்டிக்காக வச்சுருக்கிறேன். திருஷ்டினா என்ன? அதை பார்க்குறவங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வருவாங்க, யாருடைய கண்ணும் பட்டுடக்கூடாது. அப்போது இது எதை சார்ந்து உள்ளே போகுது? இந்த விஷயம் நம்பிக்கையை சார்ந்து போகுது. அப்போ நீ யாரை நம்பலை? கடவுளை நம்பலை. இங்கே இருக்கிற மூஞ்சை நம்ம வச்சுருக்கிற அந்த பொம்மையை நம்புகிறோம், நம்ம வச்சுருக்கிற அந்த வேற்று உருவத்தை நம்புகிறோம், தகடை நம்புகிறோம், தாயத்தை நம்புகிறோம். பாருங்கள், இப்போது இதெல்லாம் வெறும் அடையாளம்தான். இது இது உள்ளே நம்ம போய் பார்க்கணும், என் ஆன்மா எந்த அடையாளத்தை சார்ந்திருக்கிற. ஒரு சில பேர் எப்போ பார்த்தாலும் அவன் அதை செஞ்சிருவானோ, எய்த்த வீட்டுக்காரன் ஒரு மாதிரியாக பார்க்குறான், அவன் ஏதோ பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், இவன் ஏதாவது செஞ்சிருவான்னு நினைக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு வைத்தால போகுது, பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்னமோ செஞ்சிட்டான். பாருங்கள், இன்றைக்கி எதை செய்தாலும் எத்தாப்பில் நடந்துருமோ அது நட. அப்போது உன் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு, ஆவியானவருக்குள்ளே நான் முத்திரையிடப்பட்டு இருக்கிறேங்கிற நம்பிக்கை உன்னிடத்தில் இல்லை, நீயும் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்காரிய நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. அவன் கட்டிக்கிட்டு இப்படி வாழ்கிறான். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், இந்த காலில் கயிறு கட்டினவங்கள்லாம் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளை சொல்கிறேன், மற்றவங்களுடைய விசுவாசத்தை நம்ம தொடவே இல்லை. அது அவங்க விசுவாசம், அவங்க கடவுள் அவங்கள வாழ வைப்பாரா அவங்கள அழிப்பாரா அது நமக்கு தெரியாது, நம்மளை அதை பற்றி பேசலை. நம் தெய்வத்தை குறித்து பேசுகிறோம், நம்மளுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறோம். நீதிமொழிகள் 11:1 கள்ளத்துலாக்கோள் ஆண்டவருக்கு அருவறுப்பானது, முத்திரையிடப்பட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது. பார்த்தீங்களா? அப்போ முத்திரையிடப்பட்ட படிக்கல்லாம் நான் இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து சரியாக சொல்லிக் கொடுக்காம எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறுகளை வந்து நான் வந்து கயிறு கட்டினீன்னா உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முளை கயிறும் 100 ரூபா அப்படின்னு விற்றேன்னா இந்த மாடி இல்லை இன்னும் 30 மாடி கட்டியிருக்கலாம். நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க, தகடை வாங்கி வச்சுக்கோ, தாயத்தை வாங்கி வச்சுக்கோ, மெழுகுதிரியை வாங்கி வச்சுக்கோ, எல்லாம் நாசமாய் போக போகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை தவிர எதுவும் நிலைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம் பாருங்கள், முத்திரையிடப்பட்ட படிக்கல்லாக நீ இருக்கணும். அப்போ எதையும் உள்ளே விடக்கூடாது. நம்ம நிறைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன், நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்ப்பேன், இவங்ககிட்ட என்ன பிரச்சனை, நல்ல பிள்ளையாக இருக்கிறான், நல்ல பையனாக இருக்கிறாப்புல, நல்ல பொண்ணாக இருக்குது, இதுக்கிட்ட என்ன பிரச்சனை, ஏதோ சம்திங் ராங், குடும்பம் வாழ்க்கை சிறக்க மாட்டேங்குதே அப்படின்னு நான் உத்து பார்த்தேன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது அடையாளம் தெரியும். காலில் கயிறை கட்டியிருப்பான், கழுத்தில் ஏதாவது ஒன்று மாட்டியிருப்பான், வயிற்றில் கட்டியிருப்பாங்க, எங்கேயாவது கட்டியிருப்பாங்க. அப்போ கட்டுறது மட்டும் எனக்கு எதிரி கிடையாதுங்க, கயிறு கட்டுறதை மட்டும் சொல்கிறனோடனே 2 கைத்தை அவுத்து போட்டுட்டு போகக்கூடாது. ஆனால் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கணும், வீட்டுக்குள்ளே பார்க்கணும், இந்த ஜாமான் எதுக்கு வச்சுருக்கேன், அந்த ஜாமானுடைய பயன்பாடு, அந்த பொருளின் பயன்பாடு, அது என்னை ஆண்டவருடைய விசுவாசத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது வெளியிலன்னா தயவுசெய்து தூக்கி வெளியில் போட்டுரும். ஆன்மாவிலும் அப்படிதான், இது எனக்கு ஆத்மாவில் ஆண்டவருடைய முத்திரையிடப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து என்னை மாற்றுது அப்படின்னா தூக்கி வெளியில் போட்டுரு, வேண்டாம். ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவிங்கிற உறவு, இதுதான் ஐக்கன், இந்த வீட்டுக்காரர் தான், இந்த மனைவி தான், இதில் வேறு யாராவது உள்ளே வருவாங்க, உள்ளே வரும்போது அது சாதகமாக தெரியும், அது நமக்கு அவங்க ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பது போல தெரியும். எப்படி வேணாலும் வரலாம், அவங்க நமக்கு உதவியாளராக வருவாங்க, அவங்க நம்ம மேலே அக்கறையானவர்களாக வருவாங்க, நம்ம மேலே உரிமை எடுத்துக்கொண்டு வருவாங்க, எல்லாம் வருவாங்க, எல்லா விதத்துலேயும் உள்ளே வருவாங்க. பிசாசு சுரண்டிக்கிட்டே இருப்பான், எங்கேயாவது ஒரு லூப் கோல் கிடைச்சிதா அந்த ஆத்மாக்குள்ளே நுழையிறதுக்கு. பாருங்கள், இன்றைக்கி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யோபு 14:17 சொல்கிறாரு, என் மீறுதலை பலியிட்டு முத்திரையிட்டீர். ஆண்டவர் பாருங்கள் எப்படி காப்பாற்றுறாரு, பாருங்கள் நம்மளெல்லாம். என் மீறுதலை, நான் நீங்கள் சொன்னதெல்லாம் மீறின ஆண்டவரே, என் மீறுதலை நீர் பையிலிட்டு, பையில் போட்டு முத்திரையிட்டீர், என் குற்றத்தை மூடி மறைத்தீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்ன கடவுள் செய்ய விரும்பினார்னா, உன் பாவத்தெல்லாம் அவர் உள்வாங்கிக்கிட்டார், உள்வாங்கி நம்மளெல்லாம் மூடி மறைச்சி அவர் காப்பாற்ற விரும்புகிறார் அவருடைய இரத்தத்தினால். இன்றைக்கி நாம் ஒரு பக்கம் ஆண்டவர் தயாராக இருக்கிற அந்த நிலையை விட்டுட்டு வேறு ஒரு பக்கம் நம்ம போய் நின்று கொண்டு நான் சரியாகத்தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய இரக்கத்தை காண முடியாது. தேவ பிள்ளைகள், இசையாவினுடைய வெளிப்பாடு, இசையா நூலில் ஒரு வெளிப்பாடு உண்டு, அதாவது அது சொல்லுகிறது 11 இறைவசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளாகும், எழுத்தறிந்த ஒருவரிடம் இதை படியும் என்றால் அவர் என்னால் இயலாது, இது மூடி முத்திரையிடப்பட்டுள்ளதே என்பார். எழுத்தறியா ஒருவரிடம் ஏட்டுச் சுருளை கொடுத்து இதை படியும் என்றால் அவர் எனக்கு படிக்க தெரியாதே என்பார். என் தலைவர் கூறுவது இதுவே, வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, அவர்களது இறையச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்தது. பார்த்தீங்களா, இறையச்சம் இருப்பது போல நம்ம காட்டிக்கொள்கிறோம், ஆனால் அது வெறும் மனப்பாடத்தில் தான் இருக்குது, மனித கட்டளையை சார்ந்திருக்குது. என்னுடைய கட்டளைக்குள்ளே அவங்க வரலன்னோ, ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல்புரிவேன், அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும், அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் அழிந்து போகும், அவர்களுடைய அறிஞர்களின் அறிவு மறைந்து போகும். அப்போ கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், மீண்டும் மீண்டும் ஆண்டவர் விந்தைகளை காட்டி என்ன செய்ய சொல்கிறாருன்னா, அவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வா, முத்திரையிடப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ளே வந்து நின்றுக்கோ அப்படின்னு தான் நம்மளை அழைக்கிறார். அந்த விந்தையை பார்த்தோன்னே விந்தைக்குள்ளே போய் நின்றுடாத, ஆண்டவர் இன்றைக்கி அதை தான் நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைக்கி கோயிலில் சிலைகள் எல்லாம் கண்ணீர் வடிக்குது, அது நடக்குது, இது நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, உடனே நம்ம என்ன செய்கிறோம், அங்கே ஓடி போய் நின்றுக்கிட்டு அந்த சுருவத்தை கும்பிட்டுக்கிட்டு, தேவ பிள்ளைகளை, அது ஆண்டவருடைய திட்டமா என்பது தான் என்னுடைய கேள்வி. அது திட்டம் அல்ல, ஆண்டவருடைய திட்டம் முத்திரையிடப்பட்ட உன்னுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ வந்து நின்றுக்கோ, அங்கே நிற்கிறியாங்கிறத பாரு. இந்த அடையாளங்கள் சொல்லுகிற செய்தி, நான் எனக்குள்ளே இன்னும் ஆண்டவருக்குள்ளே நிறைந்த பிள்ளையாக மாறணும். இந்த அருமையான வேளையில் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உலக கவலைகளெல்லாம் பிசாசு கொண்டு வந்து வைப்பான், நீ கலங்கி போயிடாத. 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவி விற்கிது, எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. பாருங்கள், இந்த சிட்டுக்குருவிகள்லாம் ஒன்றுமே இல்லை, அவைகளை நம்ம ஒரு பொருட்டாக மதிக்கிறதில்லை, அது செத்துப்போனால் கூட அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஆனால் ஆண்டவர் அவைகளையும் மறப்பதில்லை அப்படி சொல்கிறார். உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிற, நமக்கு தலைக்கு மேலே தான் அது இருக்குது, ஒரு நாளும் அதை நம்ம என்ன செய்கிறதில்லை, எண்ணி பார்க்குறதில்லை, ஆண்டவர் அதை கூட சொல்கிறாரு, உன் தலைமுடியை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா எவ்வளவு தூரம் நமக்குள்ளே அவர் பயணித்து கொண்டே இருப்பார். இன்றைக்கி நாம் நம்மளை அறிஞ்சு வச்சுருக்குறோமா, நம்ம முடியை நம்ம எண்ணுறோமா, டெய்லி எண்ணி பாருங்கள், கீழே உழுவுற முடியை வேணால் எண்ணி எண்ணி பார்க்கலாம், எவ்வளோ முடி எனக்கு கொட்டுது அப்படின்னு, நம்ம பெரிய கூந்தலை வளர்த்து வேணால் படம் காட்டலாம், ஆனால் முடியை யாரும் எண்ணிட முடியாது இல்லையா. அதே போல் கடவுள் பாருங்கள், அதை விட ஆழமாக இருக்கிறார் அவர், ஒன்றும் முடியன்றவர் இல்லை, அதை குறிப்பாக காட்டுறார், நமக்கு உணர்த்துறார். ஆகவே கடவுள் எவ்வளவு தூரம், அதனால் என்ன சொல்கிறாரு, அஞ்சாதீர்கள், நீ பயப்படாத, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அப்படின்னா நீ என்ன செய்யணும், அந்த மேலான மனநிலையோடு நீ உயர்ந்து நிற்கணும், உன்னுடைய செயல்பாடுகள் உயர்ந்திருக்கணும். நீ என்ன செய்யக்கூடாது, கீழே போய்கிட்டே இருக்கக்கூடாது, நான் உனக்கு கொடுக்குற அதிசயத்தை பார்க்க நீ மேலே வந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய அழைப்பு இதுதான், இந்த நாளில் ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த முத்திரையிடப்பட்டு இருக்கிற அபிஷேகத்துக்குள்ளே நாம் நிறைந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஆழமான அந்த சங்கதிகளை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய மகிமைக்கான அடையாளமாக நம்மை எழுந்து பிரகாசிக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.